அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்த திருநாள் வாழ்த்துக்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் சொர்க்க வாசல் திறந்த நாள் இது. முன்னொரு காலத்திலே பேரரசன் ஒருவன் ஒரு பெரிய நாட்டை ஆண்டு வந்தான். அவனிடம் எல்லாம் இருந்தது. ஆனால் மனதுக்குள்ளே ஒரு மத்தாப்பு, ஒரு பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம் என்றால், இறந்த பிறகு எனக்கு என்ன நடக்கும், இறந்த பிறகு எனக்கு என்ன நடக்கும்? இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஒரு மாபெரும் ஞானியிடம் சென்றான். இவரை போன்ற அறிஞர் ஒருவர் பிறந்ததுமில்லை, இனி பிறக்கப் போவதுமில்லை என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அரசன் அவரிடம் சென்றான். அவர், அரசே, உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சந்தேகத்தை சொன்னான். சரி, கதிரவன் கண்ணையற புறப்படும் வரை, பொழுது சாயும் வரை இங்கே தங்கியிரு. பொழுது சாய்ந்ததும் இரவு பிறந்ததும் உன்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று அந்த அறிஞர் சொன்னார். அந்த அரசனும் காத்திருந்தான். பொழுது சாய்ந்தது. அவர் இருந்த வாழ்ந்த சின்ன குடிசைக்குள்ளே அந்த அரசனை அழைத்து கொண்டு சென்றார். அமரச் செய்தார். அவரிடம் இருந்த விளக்கை கொளுத்தினார். அழகாக விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென்று விளக்கை அணைத்து விட்டார். எங்கும் இருள். அந்த அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது அந்த ஞானி அந்த அரசனை பார்த்து இவ்வாறு கேட்டார். சற்று நேரத்திற்கு முன்னால் இங்கே வெளிச்சம் இருந்தது அல்லவா? ஆம். இப்பொழுது அந்த வெளிச்சம் எங்கே சென்றது என்று கேட்டார். அதற்கு அந்த அரசன், எனக்கு தெரியாது எங்கே சென்றது என்று, எனக்கு புரியவில்லை என்றான். அப்பொழுது அந்த ஞானி சொன்னார், இறந்த பிறகு நம் வாழ்க்கைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. அந்த வெளிச்சம் நம்மோடு இருந்தவரை, அந்த விளக்கின் வெளிச்சம் நம்மோடு இருந்தவரை அதை அனுபவித்தோம். அதே போல வாழ்க்கை நம்மோடு இருக்கும் வரை நாம் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த அரசனை அனுப்பிவிட்டார். இந்த உலகத்திலே எத்தனையோ ஞானிகள் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். எல்லாரும் வாழ்க்கை கலையை, ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று சொல்லுவார்கள். இன்றும் பலர் உண்டு. ஆர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை கலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இயேசுவை தவிர மற்ற யாரும் முழுதும் நமக்கு கற்பிக்கவில்லை. இயேசு ஒருவர் தான் இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு தனது சொல்லால், தனது செயலால், தனது வாழ்வால் பதில் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்னது என்ன? யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 11 திருச்சொற்றொடர் 25. என் மீது நம்பிக்கை வைப்பவன் இறந்தாலும் வாழ்வான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு இருக்கிறது என்பது பொருள். அவருடைய சொல்லால் மட்டுமல்ல, அவருடைய செயலாலும் இந்த உலகத்திற்கு பிறகு மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது, உயிர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அவருடைய வாழ்க்கையிலே 3 பேரை அவர் உயிர்ப்பித்தார். சிறுமி ஒருத்தியை வீட்டிலே உயிர்ப்பித்தார். இளைஞன் ஒருவனை கல்லறைக்கு தூக்கிச் செல்லுகின்ற பாதையிலே உயிர்ப்பித்தார். லாசரை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்தார். இவ்வாறு இறந்தவர்கள் 3 பேரை உயிர்ப்பித்து சாவுக்கு பிறகு மற்றொரு பிறப்பு இருக்கிறது என்பதை உலக மக்களுக்கு உணர்த்தி காட்டினார். மூன்றாவதாக தன்னுடைய வாழ்வால் இந்த உண்மையை உலகுக்கு சுட்டி காட்டினார். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் எத்தனையோ பேரை அடக்கம் செய்திருக்கிறார்கள். உலகத்தையே ஆட்டி படைத்த அலெக்சாண்டர், அவனுடைய கல்லறைக்கு யாரும் காவல் வைக்கவில்லை. ரோமை பேரரசை ஆண்ட ஜூலிய சீசர், அவனுடைய கல்லறைக்கும் யாரும் காவல் வைக்கவில்லை. ஆனால் நாசரேத்தூரில் வளர்ந்த சாதாரண மனிதர் ஒருவருக்கு, இயேசுவுக்கு காவல் வைத்தார்கள். காரணம் என்ன? அவர் உயிர்த்து விடுவார் என்று அவரை அடக்கம் செய்தவர்கள் அஞ்சினார்கள். அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். 3 நாள்கள் உருண்டோடின. அந்த இரவு புல் உறங்கியது, புவி உறங்கியது, நதி உறங்கியது, மதி உறங்கியது, விண் உறங்கியது, மண் உறங்கியது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் உறங்கவில்லை, உயிர்த்தெழுந்தார். விண்ணகமும் மண்ணகமும் அல்லேலூயா என்று பாடியது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இன்று சொர்க்கத்தை, அதாவது மறுவாழ்வை நமக்கு திறந்து வைத்திருக்கின்றார். சொர்க்கம் என்றால் என்ன, மறுவாழ்வு என்றால் அங்கே என்ன நடக்கும் என்பதை விவிலியம் இரண்டு இடங்களிலே அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றது. யோவான் எழுதிய திருவெளிப்பாடு பிரிவு 7 திருச்சொற்றொடர்கள் 15, 16, 17. மோட்சம், விண்ணகம், சொர்க்கம், அங்கே பசி இருக்காது, அங்கே தாகம் இருக்காது, அங்கே சூரியனின் வெப்பம் யாரையும் சுடாது, மாறாக கடவுள் மக்கள் எல்லாரையும் வாழ்வு தரும் நீரூற்றுகளுக்கு அழைத்துச் செல்வார் என்று எழுதி வைத்திருக்கின்றார். தூய பவுலடிகளார் அவர் எழுதிய திருமுகம் ஒன்றில், ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 14 திருச்சொற்றொடர் 17, அவரை பொறுத்தவரையில் சொர்க்கம் என்பது இறை ஆட்சியை இறை அரசை குறிக்கும். அவர் கூறுகிறார், சொர்க்கம் என்பது இறை ஆட்சி என்பது இறை அரசு என்பது உண்பதிலும் குடிப்பதிலும் அல்ல, மாறாக நீதியிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் அடங்கியிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த வாழ்வுக்கு பிறகு இன்னொரு வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. ஆம், நமக்காக சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால், தன்னுடைய வாழ்வால் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் உணர்த்திய நாள்தான் இந்த நன்னாள், இந்த பொன்னாள், இந்த திருநாள். இன்று பலருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு மக்களெல்லாம் துன்பத்திலும் துயரத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் வாடி வதங்குவதை நாம் காண்கின்றோம். கணவன் ஒருவன் திருமணமாகி 10 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. அன்று திருமண நாள், மனம் சலித்து போய் வெறுத்து போய் கையில் டீக்கப்போட உட்கார்ந்திருந்தான். மனைவி வந்தாள், என்னங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அதற்கு அவன் சொன்னான், அதெல்லாம் தெரியும், இன்றைக்கி என்ன கல்யாண நாள் தானே என்று சொன்னான். எத்தனாவது வருஷம்னாலும் ஞாபகம் இருக்கா அப்படி என்று அவள் கேட்டாள். இருக்கு இருக்கு, இது 10வது வருஷம். அன்னைக்கே உன்னுடைய தகப்பன் சொன்னான் இவளை கல்யாணம் பண்ணி இல்லை அப்படின்னா உன்னை 10 வருஷம் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போயிருக்கலாம், போயிருந்தா இன்னைக்குனாலும் விடுதலை கிடைத்திருக்கும், இது என்ன குடும்பம் ஆயுது, நரகம் என்றான். ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை பார்த்து, என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி நரகம் இல்லைன்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்ற, சத்தியமா சொல்றப்பா நிச்சயம் நரகம் இருக்கிறது என்று சொன்னான். ஆம், பலருக்கு இன்று வாழ்க்கை நரகமாக மாறிவிட்டது. ஒரு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். அவர் எப்பவும் அடிச்சுட்டே இருப்பார், எப்பவும் திட்டிகிட்டே இருப்பார், யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட வாத்தியார் ஒரு கேள்வியை கேட்டார், உங்களில் எத்தனை பேர் நரகத்துக்கு போக விரும்புறீங்கன்னு கேட்டார். அப்பொழுது சிறுவன் ஒருவன் எழுந்துன்னு, நான் போகிறேன் சார் என்றான். ஏன்பா என்று கேட்டதும் அதற்கு அவன் சொன்னான், செத்தும் கூட உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை சார் என்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அடி அடிக்கிறீங்களே நீங்கள் நிச்சயம் நரகத்தான் போவீங்க என்று அவன் சொல்லாமல் சொல்லிவிட்டான். இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற வழியே இல்லையா? ஒரு அருமையான வழி இருக்கிறது. என்ன வழி? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சொல்லின் மீது, இயேசு கிறிஸ்துவின் செயலின் மீது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பது. நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு உயரமான இடத்திலே குழந்தையை நிற்க வைத்துவிட்டு தாய் சற்று அந்த இடத்தை விட்டு தள்ளி நின்று அழைக்கிறாள். இரண்டு கைகளை மேட்டி, முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமாகுது, கண்ணே பொன்னே தாளையிலோ என்று சொல்ல, அந்த குழந்தை தனக்கும் தன்னுடைய தாய்க்கும் இடையே ஒரு பெரிய பாதாளம் இருந்தாலும், இடைவெளி இருந்தாலும், அப்படியே போய் அந்த தாயின் கரங்களிலே கைகளிலே சாய்கின்றது. இந்த சாய்தலுக்கு பேர் தான் நம்பிக்கை, இந்த சாய்தலுக்கு பேர் தான் விசுவாசம், இந்த சாய்தலுக்கு பேர் தான் அன்பு. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒரு தாய் தனது கருவில் உருவாகும் குழந்தையை கூட மறந்து விடலாம், மறக்க முடியாது. அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் கடவுள். அவர்தான் இயேசு. அவர் மீது சாய்வோம், அப்பொழுது அவரது பார்வை, அவரது தொடுதல், அவரது வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நம்முடைய வாழ்க்கை நரகமாக இருந்தால் அது சொர்க்கமாக மாறும். அங்கே நாம் அனைவரும் புத்த புதுமலர்களாய், புண்ணிய திருமலர்களாய், இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரியையும் பெற்று வாழ்வோம். நமது வாழ்க்கை வாழை போல தழைக்கும், கரும்பு போல இனிக்கும், சந்தனம் போல கமழும். கரும்பு போல இனிப்பதோடு மட்டுமல்ல, நாம் குங்குமம் போல சிரித்தும் வாழ்வோம். இப்படிப்பட்ட அழமான மாறாத மங்காத விசுவாசத்தால் நாம் அருள்பொழிவு செய்யப்பட உயிர்த்த கிறிஸ்து நமக்கு அருள் புரிவாராக. நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும் பாவம் செய்கின்றவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் இறந்தவர்களுக்கு உயிர்ப்பையும் அளிக்கும் இயேசு பெருமானை குழந்தையாக கையிலேந்திய புனித அலங்கார மாதா உங்களுக்காக உயிர்த்த கிறிஸ்துவிடம் என்றென்றும் பரிந்து பேசுவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.